Shell. Nam. Nate Dinam. எப்படி கேட்கிறதல்லவா, சாபங்கள் பெற்றார் என்றெல்லாம் புராணத்தில் பார்த்தோம். சரித்திரத்தையும் புராணத்தையும் ஒன்றாக இப்போது கலந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நான் எல்லாம் அமைதியாகட்டும், பிறகு ஒரு முடிவெடுப்போம் என்று தேவியை அழைத்து கொண்டு வந்தேன். அதையும் பார்த்தோம். சில நாட்கள் கழிகின்றன. நான் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எல்லாம் யோசிக்க வேண்டும். சப்த ரிஷிகளை அழைத்தேன். நாம் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு காண வேண்டும். இப்போது நம்மிடத்தில் தான் முடிவு உள்ளது. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் எல்லோரும் யோசிக்க வேண்டும். மும்மூர்த்திகள், முத்தேவியர் எல்லோரையும் அழைத்தேன். எல்லோரும் நாம் சப்தரிஷி மண்டலத்தில் கூடுவோம். இங்கேயும் வேண்டாம், அங்கேயும் வேண்டாம். ரிஷிகளையும் ஓரிடத்தில் அழைத்து எல்லோருமாக ஆலோசித்து என்ன செய்ய முடியுமோ செய்யலாம் என்று அங்கே எல்லோரும் சேர்ந்தோம். தேவி இல்லை, மற்ற உத்ரேஷ்ட மகரிஷியோ 27 பேர்களோ யாரும் இல்லை. பெரிய தலைகள் நாங்கள் மட்டுமே அமர்ந்து ஒரு முடிவு செய்யலாம் என்று அமர்ந்திருக்கிறோம். வியாசரையும் அங்கே அழைத்து சென்றேன். அவரையும் வந்து இருக்க சொன்னேன். எந்த தீர்ப்பானாலும் நாம் எல்லோரும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் அல்லவா. நானே முடிவெடுப்பது சமம் இல்லாதது, எடுக்கலாம். ஆனால் பிறகு யாருக்கும் மரியாதை இல்லாமல் போகும். எல்லோருமாக கலந்து ஆலோசித்தால் அது எல்லோருக்கும் பங்கிருப்பது என்பது தெரியும். எந்த ஒரு விஷயமும் 4 பேருடன் கலந்து ஆலோசித்து செய்தால் அதற்கு ஒரு வழி வரும். அதனால் நாம் இந்த கூட்டத்தை சேர்த்தோம். என்ன சொல்கிறீர்கள், தாயே ஜெகன் மாதா, என்னை பொறுத்தவரையில் கலியுகம் வரையில் தேவிக்கு வேலை இல்லை. கலியுகம் வரையில் இப்படியே உங்களுடன் இருந்துவிட்டாலும் அது அவ்வளவு சரியாக இருக்காது. ஏனெனில் வருகின்ற நமது ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுவாள், நமக்கு தெரியும். பிறகு மேலே மேலே பிரச்சனை தான் எழும் என்று வியாசர் கூறினார். அத்ரி மகரிஷி, அது பிரச்சனை என்று நான் கூற மாட்டேன், தனக்கு தானே வாங்கி கொள்ளும் பிரச்சனையாக இருக்கும். அதை நாம் பெரிதாக ஆலோசிக்க வேண்டாமே. அத்ரி மகரிஷியே, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வேண்டும், அந்த முடிவைத்தானே நாம் காண வேண்டும் என்று இங்கே அமர்ந்திருக்கிறோம். பிறகு மீண்டும் இதில் வாதங்கள் செய்து கொண்டு இருந்தால் இதன் முடிவுதான் என்ன என்று பிருகு ஆரம்பிக்கிறார். சரி, முடிவை நாம் பார்ப்போமே, என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். வசிஷ்டர், இப்படி ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றனர். முறைப்படி பார்த்தால் நாம் திருமணம் செய்து வைப்பதுதான் நல்லது என்று தோன்றுகிறது. அத்ரி மகரிஷி கூறுகிறார், மகரிஷியே, தங்களுக்கு தெரியாததா இது முடியுமா? இது முடியுமா சற்று யோசித்து பார்த்தீர்களா? அப்போது ஈசன், ஏன் முடியாது ஜெகன்மாதா, முடிய வைக்கலாம். நாம் எதையும் முடியாது என்று விட்டால் அது முடியாமல் தான் போகும். எதையும் முயற்சித்தால் அவை முடிவு வரும் அல்லவா? ஈசனே, தாங்கள் கூறுவது சரிதான், அதற்கு வழி வேண்டும் அல்லவா? அதை சரி செய்ய எப்படி செய்ய வேண்டும் என்றும் வழி வேண்டும் அல்லவா? இவ்வளவு நடக்கும் பொழுது இதற்கு வழி வராமலா போய்விடும்? பிரம்மதேவர், தானே வழி வரத்தானே செய்யும். தாயே, யோசித்தால் நிச்சயம் வழி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையில் தாயே, நாம் மகாசரஸ்வதியை அழைத்து கேட்போம் என்ன செய்யலாம் என்று, அதன்படி செயல் செய்யலாமே. ஈசன், சப்த ரிஷிகள், தாயே, முடிவை எடுக்க வேண்டியது நிச்சயமாகிவிட்டது. எங்களை பொறுத்தவரையில் உத்ரேஷ்ட மகரிஷிக்கு உங்கள் பெண்ணை கொடுப்பதுதான் சிறந்தது என்று தோன்றுகிறது. ஒன்று, அவளை மாற்ற வேண்டும், அவ்வளவுதானே. அதை நாம் யோசித்து மாற்றிவிட்டால் என்ன? சபையில் அனைவரும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். மாலவன் எதற்கும் வாய் திறக்கவில்லை, மௌனமாக சபையை பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது குறிப்பிடத்தக்கது, இது முக்கியம். நமக்கு எதற்கும் பதில் பேசவில்லை, இவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் பார்க்கலாம் என்று மௌனத்தில் இருக்கிறார். நானும் சரி, இந்த திருமணத்திற்கு எல்லோரும் ஒப்புதல் வேண்டுமே, எல்லோரும் ஒப்புக்கொள்ளுங்களேன், இதை எப்படி செய்ய வேண்டும் அடுத்து யோசிக்கலாம், முதலில் ஒப்புதல் வேண்டும் அல்லவா? தாயே ஜெகன்மாதா என்று அவள் ஆரம்பித்து வந்தாலோ அன்றே நாங்கள் எங்கள் மகளாக ஏற்றுக்கொண்டோம், அதனால் நாங்களே தாய் தந்தையாக இருக்கிறோம் அவளுக்கு, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் நடுவராக இருக்கிறேன் என்றேன். ஏனெனில் எல்லா பக்கமும் நான் பார்க்க வேண்டும், அதனால் நான் நடுவர் என்றேன். ஈசன், என்றோ நாங்கள் அவளை எங்கள் மருமகள் என்று ஏற்றுக்கொண்டோம், அதனால் ரிஷிகளுக்கெல்லாம் தலைவர் எமது கணவர், அதனால் ரிஷிகளுக்கு தலைவரான எமது கணவர் அவர் மாமனார், நான் மாமியார், அவ்வளவுதானே. நாங்கள் இருவரும் மருமகளாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இருவர் எதுவுமே பேசவில்லை, மௌனமாக இருக்கிறார்கள். என்ன, எல்லோரும் ஒப்புக்கொள்கிறீர்களா? எல்லோரும் குரலில் ஆமாம், ஒப்புக்கொள்கிறோம் என்றார்கள். எனக்கு இவ்விருவர் ஒப்புக்கொள்ளவில்லையே என்று, மாலவா நீ ஒப்புக்கொள்ளுகிறாயா இல்லையா? நீங்கள் இருவரும் மௌனமாக இருக்கிறீர்களே, சபையில் என்ன சொல்கிறார்களோ, சபையில் என்ன சொல்கிறார்களோ, எத்தனை வாக்கு வருகிறதோ அது அது தானே பலிக்கும். அப்படியென்றால் மொத்தமும் ஒரு பக்கம் ஒரு சாரராக பேசும் பொழுது எனக்கு என்ன பேச இருக்கிறது? நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லலாமே, ஒப்புக்கொள்கிறேன் என்றால் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லலாமே. தாயே ஜெகன்மாதா, இதில் ஒப்புதல் என்ன இருக்கிறது, ஒப்பாமல் இருப்பது என்பது என்ன இருக்கிறது? எதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும், எதை நான் ஒப்புக்கொள்ளக்கூடாது? சபையில் அனைவரும் ஒப்புக்கொண்ட பிறகு நான் முடியாது என்றால் அது நியாயமாகுமா சொல்லுங்கள். எல்லோரையும் அவமதித்தது போல் ஆகும். சபையை அவமதிப்பது நமது தர்மம் அல்லவே. சரி, சபையில் ஒப்புக்கொள்கிறேன் என்றால் எல்லோருக்காகவும் நான் ஆமோதிக்க வேண்டும், அது எனக்கு விருப்பமில்லை. அதாவது இங்கே பற்றே இல்லாமல் பற்றாக பேசுபவர், பேசுவதில் சொல்லியா கொடுக்க வேண்டும், திறமைசாலி ஆயிற்று. நான் மௌனமாக லக்ஷ்மியை பார்க்கிறேன். லக்ஷ்மி, எனக்கும் இங்கே நடப்பது எதற்கும் சம்பந்தமில்லை என்று மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். நான் மனதளவில், என்னம்மா நீயாவது அவனிடம் பேசக்கூடாதா, ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள், என்ன நடக்கிறது? அவர் தீர்ப்பு என்னவோ அதுதான் நான். அவரை மிஞ்சி என்னால் எதுவும் செய்ய முடியாது, செய்ய மாட்டேன் என்றும் அவர் இருதயத்தில் வாழும் நான் அவரை விட்டு தனி தீர்ப்பா சொல்ல முடியும்? சரி தாயே, என்னதான் உங்கள் தீர்ப்பு என்று சொல்லலாமே. அதுதான் அவர் சொல்லிவிட்டார் அல்லவா, தாயே ஜெகன்மாதா, இதில் என்னை தலையிட வைக்காதீர்கள். சரி, உன் விருப்பம் ஆகட்டும், அப்படியே. நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை. சரி, சபையோர்களே சொல்லுங்கள். முறைப்படி நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கள், அதன்படி செய்யலாம். பிரகு மகரிஷி எழுந்து சொல்கிறார், தாயே, முதலில் பஞ்சபூதத்தால் அனுதேகத்தை கொண்டு வர வேண்டும். இது முதல். இரண்டாவது, இந்த திருமணம் நடக்க வேண்டும். இது இரண்டு. மூன்றாவது, கலியுகம் பிறக்கும் வரையில் இவர்கள் வாழ வேண்டும். இது மூன்று. நான்காவது, அவள் கலியுகத்தில் பிறக்க வேண்டும். கலியுகத்தில் பிறந்து மக்களுக்கு சேவையும் மக்களுக்காகவும் வாழ வேண்டும். இது தான் நிபந்தனை. இதன்படி அவள் நடக்க வேண்டும். இதற்கு 18 அவதாரங்கள் என்றும் அவள் எடுக்க வேண்டும். ஆமாம், எல்லாம் சரிதான். அடுத்து ஈசன் கூறுகிறார், தாயே, அது மட்டுமல்ல, ஆங்காங்கே நதிகள் பிறக்கும், அதில் அவர்கள் முடிக்காத வேலைகளை இவள் முடிக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் தேவர்கள் நாங்கள் அவதாரம் எடுத்து முடிக்காதவைகள் அனைத்தும் இவள் முடிக்க வேண்டும். அதற்காக இந்த அவதாரங்கள் எல்லாம் சரியாக அமைய வேண்டும். சிஷ்யர்களே, அங்கே நிறுத்துகிறேன். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே என்ன சொல்கிறார் ஈசன் என்று, அதாவது ஒவ்வொரு சரித்திரத்திற்கு முன்னும் ஒரு முன் சரித்திரம் என்று இருக்கிறது அல்லவா. அந்த ஒவ்வொரு சரித்திரத்திற்கும் முன் சரித்திரப்படி இவள் வந்து பிறந்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா. இதில் சிறப்பான ஒரு சரித்திரம், முன் சரித்திரம், முதல் முதலில் உங்களுக்கு எடுத்து சொன்ன சரித்திரம், உயிரோட்டமுள்ள இன்றும் வாழும் சரித்திரம், அந்த சரித்திரம் தானே விரும்பி எடுத்த சரித்திரம், அதுதான் வைதேகி சரித்திரம். நீங்கள் எல்லாவற்றிலும் பார்க்கலாம் ஒரு முன் சரித்திரம் இருக்கும். இதுவரையில் யோசித்து பார்த்தீர்களா, எதற்கு வைதேகி சரித்திரத்தை கொடுக்கிறாள் என்று? உண்மையில் நமக்கு ஸ்ரீஓம் தேவி மீதோ அல்லது சொன்ன கமலத்தின் மீதோ ஆசையோ பற்றோ இருந்தால் இந்த சரித்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் உட்கார்ந்து கேட்கலாம். ஏனென்றால் இந்த ஒரு சரித்திரம் தானே வாக்களித்து வாழ்ந்து காட்டும் சரித்திரம் அல்லவா. படிக்கும் பொழுது என்ன இவள் பைத்தியக்காரத்தனம் செய்கிறாள் என்று தோன்றுகிறது, தோன்றிற்று. ஆனால் அது தன் விருப்பத்திற்கு, அவளுக்கென்ற ஒரு விருப்பம் வேண்டுமல்லவா. எல்லாம் ஒவ்வொரு வழியில் போவதால் தன் விருப்பத்திற்கென்ற ஒரு வழி என்று அந்த முக்கியமான சரித்திரம் எல்லோரும் கேட்பீர்கள். ஸ்ரீஓம் தேவிக்கும் முன்னால் முதலில் ஆரம்பித்த சரித்திரமே வைராக்கியம் எல்லும் எனும் வைதேகி சரித்திரம்தான். அவள் பெருமை முதலில் அதில் காண்பிக்கிறேன், அவள் எப்படிப்பட்டவள் என்று. எதற்கு ஒன்றை எடுத்தோம் என்றால் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு மூல கதை இருக்கிறது. இது அவளாக விரும்பி வந்த சரித்திரமாகும். சரி, புரிந்ததா? ஆனால் அந்த சரித்திரத்தை உட்கார்ந்து கேட்க நம்மால் முடியவில்லை. படிப்பவர்கள் படிக்கிறார்கள், பிறகு மாலவனுக்கோ அவளுக்கோ எத்தனையோ பஜனையும் சகசிரநாமமும் செய்கிறோம், என்னையும் பூஜிக்கிறீர்கள், என்ன பிரயோஜனம்? எது முக்கியம்? ஞானத்திற்கு உரிய ஒரு சரித்திரமே முக்கியமானது. அந்த சரித்திரத்தை நம்மால் உட்கார்ந்து கேட்க முடியவில்லை என்றால் நாம் என்ன வைத்திருக்கிறோம்? பற்று அவள் மீது ஆசை என்ன வைத்திருக்கிறோம்? சற்று யோசித்து பார்க்கும்போது எல்லாம் வேஷமாகத்தானே தோன்றுகிறது. உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்னொன்றை பாருங்கள், அந்த சரித்திரத்தை விரும்பி விரும்பி உட்கார்ந்து கேட்கிறாள். அதற்காக தான் மக்களுக்கு உங்களுக்கு அந்த சரித்திரத்தை கொடுத்தேன். தானே விரும்பி எடுத்த சரித்திரம் அல்லவா? அப்போது அவள் விரும்பி எடுக்கும் சரித்திரத்தை நாம் அவளுக்கு எடுத்து உரைக்கும் பொழுது, குழந்தை தானே, நாம் வேண்டுவதை உடனே கொடுக்கிறாள் அல்லவா? குழந்தைக்கு தான் விரும்பியதை சமைத்து கொடுத்தால் உடனே அம்மா உனக்கு என்ன வேண்டுமோ தருகிறேன் என்று தரும் அல்லவா? அப்படித்தான் இங்கே அந்த குழந்தை அவள் விரும்பிய சரித்திரத்தை நாம் சொல்லும் பொழுது அதை ரசிக்கிறாள், தான் அதில் வாழ்கிறாள். எந்த சரித்திரத்தையாவது சொல்லுங்கள் என்று சொன்னேனா? இரண்டு. ஒன்று நர்மதை. எதற்கு அது? அதை நாம் உணர வேண்டும். வாழ்க்கையின் தத்துவம் என்றால் இப்படித்தான் இருக்கும். இதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால்தான் ஒரு பெண்மை சிறப்பாக வாழ முடியும் எனும் அந்த சரித்திரம். அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்படித்தான் படிக்க வேண்டும் என்றில்லை, முக்கியமாக படிக்க வேண்டும் என்றேன். அதே நேரத்தில் வைதேகி சரித்திரம் மார்கழி ஆனால் படித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை போட்டிருக்கிறேன். எதற்கு? அதுதான் மார்கழியில் இந்த மார்கழி ஏன் சிறப்பு என்பதை பிறகு பார்ப்போம். இப்போது தானே இருவரும் சண்டை போட ஆரம்பித்திருக்கிறோம், அது முடியும் பொழுது பார்க்கலாம். சரி, நாம் கதைக்கு போவோமா? அதனால் இனிமேலாவது எல்லோரும் திருந்தி மார்கழி ஆனால் வைதேகி என்று மனதில் அழுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை படிப்பவர் நிச்சயம் இந்த பிறவி இல்லை என்றாலோ அல்லது இந்த பிறவிலோ நம்மை அவள் ஆபரணமாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு அதில் மட்டுமே உள்ளது. அதில் அத்தனை ஞானம் உள்ளது. அதை படித்தால் மட்டும் போதாது, புரிந்து அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நிச்சயம் அப்போதே நாம் அவளிடம் போய் சேர்ந்து விடலாம். ஏனென்றால் அவள் விரும்பிய சரித்திரம், அவளாக எடுத்த சரித்திரம், அவளே நடத்தி காண்பித்த சரித்திரம். எல்லாவற்றிலும் அவளே இருக்கிறாள், அது வேறு. இது அவளாக வரன் தருகிறாள், நானே வருகிறேன் உனக்கு சேவை. யாரானால் என்ன, நான் செய்து காண்பிக்கிறேன். இவர்களுக்கு மட்டுமல்ல, நாங்கள் ஒரு விதிமுறை போட்டால் அதையும் மீறி இதையும் செய்வேன் என்று செய்து காண்பித்தவர். அப்படி என்றால் அந்த சரித்திரம் முயன்றது தானே. சரி, நாம் நமது புராணத்திற்கு போவோம், சரித்திரத்தை விடுவோம். சரி, இந்நான்கும் நாம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆமாம் தாயே. இவர்க்கெல்லாம் இன்னொன்றை யோசிக்க வேண்டும். துணைகள் வேண்டும், கர்ம பலன்கள் வேண்டும், மக்கள் வேண்டும், இவையெல்லாம் இருக்கின்றன. நல்ல புண்ணிய பலமும் நல்லதும் நடக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நமது சபை கூடும் பொழுது அதை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாமே, என்ன சொல்கிறீர் யாசரே? ஆம், செய்யலாம், அது பெரிய பிரச்சனை அல்ல, நம்மால் முடியும். சரி தாயே, தயாபரி என்று நமது வசிஷ்டர் வருகிறார், பேசுகிறார். சொல்லுங்கள் வசிஷ்டரே, இல்லை இந்த 27 வரை நாம் சபித்து விட்டோம், அதற்கும் ஒரு வழி தாங்களே கூறினால் நன்றாக இருக்கும். முறைப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நல்ல வழியில் வந்தவை. ஞானங்கள் இருக்கிறது, ஞானங்களுக்கு மேல் அகங்காரம் அளவு கடந்து இருக்கிறது. இந்த அகங்காரத்தை இவர்கள் ஒழித்தால் நன்றாக இருக்கும் அல்லவா? இந்த 27 வரை என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்? இது அடுத்து 5வது என்ன செய்ய வேண்டும். 27 வரை நான் வியாசரை பார்க்கிறேன். வியாசர், சுலபமானது வசிஷ்டரே, தாங்கள் முன்னமே கூறிவிட்டீர்கள் பிறப்பெடுக்க வேண்டும் என்று. கலியுகத்தில் பிறப்பெடுக்கட்டும், என்று வர முடியுமோ அன்று வந்து சேரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. அத்ரி மகரிஷி குறுக்கிட்ட, வியாசரே தங்களுக்கு எதுவும் அவசரம் இல்லை, ஆனால் இவர்களின் பிறப்பை யோசிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இவர்களுக்கும் ஒரு முடிவை வைக்க வேண்டும் அல்லவா? அத்ரி மகரிஷி, வரும் எல்லா ஆத்மாக்களுக்கும் நம்மால் முடிவு வைக்க முடியாது, அது தானாக திருந்தி போக வேண்டியதே அன்றி அதற்கு முடிவை நாம எடுக்க வைக்க முடியும். எனக்கென்னவோ அது சரியாகப்படவில்லை. பிறப்புக்கள் வசிஷ்டர் கொடுத்திருக்கிறார் சாபம், பிறப்புக்கள் எடுக்கட்டும், என்றாவது ஒரு நாள் போகட்டும், எப்படியாவது நடக்கட்டும், உலகம் உள்ள வரையில் இருந்து அதனுடன் அழியட்டும், எப்படியா இருந்தால் நமக்கென்ன? யாசரே என்றேன், உம்மிடமும் இருவர் இருந்து அவரும் வந்திருக்கிறார், அதற்கும் இப்போது வழிவகுக்க வேண்டும். இதே நிலைதான் எல்லோருக்கும். என்ன தாயே, எல்லாம் ஒரே நிலையில் போகட்டும். அத்ரி மகரிஷி குறுக்கிட்டு, அப்படி என்றால் உத்ரேஷ்டரை என்ன செய்வாய்? அதே நிலைமைதான் அவருக்கும். அப்படி என்றால் 2½ யுகத்தில் அவளுடன் வாழ்ந்தவருக்கும் இதே தண்டனையா? தண்டனை வாங்கின்ற பிறகுதானே வாழவே போகிறார். ஈசன் குறுக்கிடுகிறார், வியாசரே பிறப்பிற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். ஈசனே, கலிகாலத்தில் புரிந்து கொள்ளும் பக்குவம் இவர்களுக்கு இருந்தால்தானே அந்த பிறப்பின் அர்த்தத்தையே சொல்லலாம். முடியாது. நானே எனது கலி எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று சொல்கிறேன். அப்போது இவர்கள் எங்கே திருந்த போகிறார்கள்? வியாசரே, அங்கும் திருந்துவதற்கு என்று ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும் அல்லவா? அங்கும் அவர்கள் மாறுவதற்கு என்று சந்தர்ப்பம் தர வேண்டும் அல்லவா? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை வசிஷ்டரே, நான் நம்ப மாட்டேன். சிஷ்யர்களே, அங்கே நிறுத்துகிறேன். நீங்கள் இங்கே ஆனந்தப்படலாம், ஏனெனில் நீங்கள் எல்லாம் திருந்த மாட்டீர்கள் என்பதை தெளிவாக வியாசரே சொல்லிவிட்டார் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் அல்லவா? இது அதற்காக அல்ல, கலியுகத்தின் கோரங்கள் எத்தனை என்பதை அவர் விளக்குகிறார். அத்ரி மகரிஷி, சரி வியாசரே, ஒருவேளை நாமே வந்து அவர்களுக்கு உரத்தினால் இவளது தயவுடன் நமது ஜெகன்மாதா ஸ்ரீஓம் ஜெகதாதிரி தயவுடனும் நமது ஸ்ரீஓம் தேவியின் கிருபையுடனும் இது ஏன் நடக்காமல் போகும் என்று எண்ணுகிறீர்? அத்ரி மகரிஷி, மறந்துவிட்டீரா? ஜெகன்மாதா உள்ளே நுழைய முடியாது. அவளது அவதாரம் முடியும் பொழுது தான் நுழையவே முடியும். அதையும் யோசியுங்கள். அப்போது தனியாக அவள் எதை செய்துவிட முடியும்? யாசரே, நிச்சயம் எனது சிஷ்யை ஏதாவது ஒரு யுக்தியை கையாளுவோம், கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. நாமே நம்பக்கூடாது. இரு ரிஷிகளே, பொறுமை. இங்கே ஒன்று இருக்கிறது, நாம் அதை நன்றாக யோசிக்க வேண்டும். ஸ்ரீஓம் ஆதிசக்தி என்னிடம் உரைக்கும் பொழுது இவளே எனக்காக ஒரு கோயிலை உருப்படுத்துவாள், இவளே குருவாக வருவாள் என்று ஒரு வாக்களித்திருக்கிறாள். தாயே, இவர்கள் கர்மாவை முடித்து அந்த கர்மத்தால் அவளிடம் போய் சேருவதற்கு ஏழுமா பார்த்தீர்களா? கலியுகத்தில் முடியுமா? வியாசரே, ஏன் முடியாது? முடியும்படி நம்மால் முடிந்ததை செய்யலாம் அல்லவா? அத்ரி மகரிஷி, நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். எப்போது இந்த யுகத்தில் நல்லதை சொல்லிக் கொடுத்தே இவர்கள் என்னை மதிக்கவில்லையோ, இனி என்ன வேலை? பிரகு மகரிஷி கேட்கிறார், ஏன் செய்ய மாட்டீர்கள் வியாசரே? ஏன் செய்ய மாட்டேன் என்கிறீர்? பிரகு, வசிஷ்டா, அத்ரி எல்லோரும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் ஏன் செய்ய மாட்டேன் என்றால், என்னால் இவர்கள் சரியாக இல்லை என்றால் மேலும் எனக்கும் பாவம், அவர்களுக்கும் பாவம். ஏன்? ஜெகன்மாதாவின் திருக்கோவிலாகும். அந்த ஆதிசக்தியின் கோவிலில் இவர்கள் திருந்தாமல் இருந்தால் அதற்கு நானும் ஒரு ஆளாவேன் இல்லையா? அதனால் இதற்கு உறுதி நான் தர மாட்டேன். எல்லோரும் பேசுவது சரிதான், ஆனால் அவர்களும் அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை சற்று யோசித்து பார்த்தீர்களா? யார் தாயே இவர்களை புரிய வைப்பார்? புரியும் காலத்திலேயே புரியாத இவர்களுக்கு புரியாத காலத்தில் எதை புரிய வைக்க முடியும்? என்ன சொல்கிறீர்? ஏன் நான் போய் புரிய வைக்க முடியாதா? அதற்கு சந்தர்ப்பம் வராதா என்ன? நீங்கள்தான் போகவே கூடாது. சந்தர்ப்பம் நேர்ந்தால் போகலாம் அல்லவா? நாங்கள் இந்த உரையாடல் நடக்கும் பொழுது மேலே மகாசரஸ்வதி அசரீரி வாக்காக நிற்கிறாள். குழப்பம் வேண்டாம், நிறுத்துங்கள். எதற்காக குழம்புகிறீர்கள்? இந்த குழப்பத்தை நிறுத்துங்கள். அன்று நான் வந்து உரைக்கிறேன். ஏனெனில் எல்லோருமே தபஸ்விகள். ஒரு விதத்தில், இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது பெரிய ரிஷிகளின் சீடர்கள். இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது இவர்கள் தூய்மையான இடத்திலிருந்து வந்த ஆன்மாக்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் முயற்சிக்கிறேன், நான் இருப்பேன். ஆனால் ஒரு நிபந்தனை, அவள் இருப்பதற்குள் இவர்கள் திரும்பி முடிவெடுத்தால் அது நன்மை, இல்லையில் அவர்கள் நமது வியாசர் கூறியது போல் பிறப்பில் ஆழட்டும், உலகம் அழியும் போதும் தங்களை புரிந்து கொள்ளாமல் அழியட்டும். இது நானே சாபமிடுகிறது. எங்கோ ஆரம்பித்து எங்கோ வந்து நிற்கிறோம். அனைத்திற்கும் நான் மௌனமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்ன நடக்குமோ நடக்கட்டும். ஆதிவியாசர் மகாசரஸ்வதி, அப்படியென்றால் தாங்கள் அங்கு இருப்பீரோ? எங்கு செய்வோம் ஆதிசக்திக்காக இருக்கிறதோ அவ்விடத்தில் நிச்சயம் நான் இருப்பேன், அவளுக்காக மட்டும் இருப்பேன். அவளுக்கு துணை நான் போவேன். நானே அவளுக்கு முன்னின்று எல்லாம் செய்து கொடுப்பேன். இது உறுதி. அது யார்? அவளின் அம்சம். அப்படி இருக்க நான் கூட இருக்கத்தானே வேண்டும். நானே ஞானத்தையும் தருவேன், நானே துணையாகவும் இருப்பேன். அதே போன்று இந்த ரிஷிகள் அனைவருக்கும் நான் துணையாக இருந்து போதிக்கிறேன். முடியும் வரையில் திருத்த பார்க்கிறேன். பிறகு வியாசரே, உங்கள் கலியின் முத்தல் என்னால் ஒன்றும் செய்ய முடியும். அப்படியும் சரஸ்வதி என் வழிக்குத்தான் வருகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வியாசரே, எல்லாம் தெரிந்த நீங்கள் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதையே முன்கூட்டி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தர்மத்தை எழுதும் நீங்கள், உங்கள் வாக்கும் பொய்யாகக்கூடாது. அதே நேரத்தில் நல்ல ஞானிகள் என்றும் உணர்வார்கள் என்ற ஒரு வாக்கும் பொய்யாகக்கூடாது. இது இரண்டுக்கும் நடுவில் நடக்கும் பரீட்சை தான் இந்த கோட்டை. புரிந்தது ஆசிரியர்களே? இப்படியும் அப்படியும் இரண்டிற்கும் உங்கள் பழைய பிறப்பு வேண்டுமா, உங்களுக்கு பிறப்புகளாக வேண்டுமா? இரண்டையும் யோசிப்பது யார்? இரண்டிற்கும் தீர்மானம் தருவது நானா நீங்களா? இன்றோடு உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டது. இதுவரையில் என் கையில் இருந்தது என்று வைத்துக் கொள்வோம். இன்றோடு இந்த புராணமும் முடியும், எனது வருகையும் முடியும். உங்கள் இனி நீங்கள் எப்படியோ, உங்கள் கர்மாக்கள் என்னவோ, உங்கள் மனசாட்சியும் நீங்கள் யாரெனும் தெரிந்தும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற ஒரு பிடிவாதத்தில் போனால் அதை எத்தனை தெய்வங்கள் அல்ல எத்தனை தான் வந்தாலும் நிச்சயம் நடவாது. பிறப்புகள் எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் இருப்பவர் எடுத்துவிட்டு போங்கள், எத்தனை வேண்டுமானாலும் எடுங்கள். அதனால் நமக்கு இந்த 18 வருடம் அவகாசம் மகாசரஸ்வதி கொடுத்திருக்கிறார். இதற்குள் உன்னை உணரு, நீ யாருடன் இருக்கிறாய், இதற்குள் உன்னை உணர்ந்து கொள், நீ எங்கே வர வேண்டும் என்பதை தெரிந்து கொள், நீ எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள் என்பதற்காகத்தான் நம்மை எல்லாம் கோட்டையினுள் வைத்திருக்கிறாள். இல்லையில் நாமும் வெளியில் தான் இருக்க வேண்டும். எங்கோ ஒரு இடத்தில் நமது புத்தி இந்த கோட்டையை விட்டு என்னதான் ஆனாலும் உறுதியாக இருக்கிறோம் என்று இருக்கிறோம். அந்த உறுதியே நமக்கு வைராகியமாக மாறி நாம் மேலே எழ வேண்டும். சரி, நாம் இங்கே போவோம், நமது புராணத்திற்கு போவோம். சற்று நடுவில் கண்டிப்பாக பேசுகிறேன், மன்னிக்கவும், அது பேசத்தான் வேண்டும் என்று பேசுகிறேன். போவோமா புராணத்தில்? சரி, எல்லாம் பேசினோம், இப்போது எப்படி செய்வது, அதை எப்படி மாற்றுவது, என்ன செய்வது, மகா சரஸ்வதி கூறுகிறாள், ஒன்றுமில்லை, மணி தடாகத்தின் ஒரு பாகம், ஓராவது தெற்கு பாகத்தில் அவளை விளக்கேற்ற சொல், வடக்கு பாகத்தில் உட்கார்ந்து அவளை தவமேற்க சொல், இரண்டுக்கும் குறுக்கே நடுவில் மணித்தடாகம் இருக்கும், அது இவளது அனைத்தும் எடுத்துக்கொள்ள எத்தனை தேவையோ அதை இருக்கும், மீதம் அந்த இந்த மணித்தடாகத்தின் மூலம் அந்த ஒளி அங்கே போய் நிற்கும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லை என்றால் உதாரணம், டிரான்ஸ்ஃபார்மர், மொத்தம் ஜென்ரேஷன் ஆஃப் பவர் ஒரு சைடு வைத்துவிட்டு என்ன தேவையோ அதை இன்னொரு பக்கம் எடுப்பது, இது நமது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒன்று. புரியாதவர்கள் டேமில் போய் பார்த்தால் நன்றாகவே புரிந்து கொள்ளலாம், எப்படி அதை சேமித்து எப்படி அனுப்புகிறார்கள் என்பது புரியும். உதாரணம் புரிந்ததல்லவா, இப்போது மேலே போவோம். இப்படி செய்துவிட்டால் உனக்கு நன்மை பயக்கும், அதனால் இது பலன் தரும். அங்கே சிவம் ஆதிசக்தியின் வாக்கு, நீங்கள் கூறியதெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன், நானும் ஒவ்வொரு வருடமும் அவள் செய்யும் பூஜையில் கலந்து இவர்களுக்கு ஞானத்தை தர ஆசீர்வதிக்கிறேன், பிறகு என்ன நடக்க வேண்டுமோ கர்ம பலனின் படி நடக்கட்டும். நானே அவளுக்கு துணையாக இருக்கிறேன், கவலை வேண்டாம். தாயே ஜெகதாத்ரி என்று நீ சிறிய ஆன்மாவை உற்பத்தி செய்து, ஆன்மாவை உற்பத்தி செய்து அவளை அனுப்புகிறாயோ, மீண்டும் அது தன்னிலையை புரிந்து கொண்டால் அது என்னை வந்தடையும். அதாவது சீடர்களே, சிறிய ஜோதி பெரிய ஜோதியை பார்த்து விட்டால் ஒன்றிட கலக்கும். இது நமக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய சின்ன தீ பெரிய தீயும் பக்கத்தில் இருந்தால் உடனே சேர்ந்து கொள்ளும், சேர்ந்து கொண்டால் புறப்படும். எல்லாம் முடிந்தது, சபையில் தீர்மானம் ஆயிற்று, நானும் சப்தரிஷி மண்டலத்திலிருந்து புறப்படலாம் என்று இருந்தேன். பார்வதி, தாயே ஜெகன்மாதா, பெண் பார்க்க நாங்கள் என்று வரட்டும்? இப்போது தானே பிரச்சனையே முடிவாகப் போகிறது, இதற்கு மேல் தானே பெண் பார்க்க வேண்டும், எனக்கும் தான் ஒரு மருமகள் வேண்டும் என்ற ஆசை இருக்காதா என்ன? பற்று வந்து விட்டதோ? பற்று இல்லை, பாசம் இல்லை, அவள் மீது அன்பு. சிஷ்யர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அப்போதைக்கு பார்வதிக்கு கணபதியும் இல்லை, முருகனும் இல்லை, அதனால் உத்ரேஷ மகிதரிஷி தான் அவர்களுக்கு முதல் பிள்ளையாக கருதினார். புரிகிறதா? அதே நேரத்தில் இவைகளும் வரப்போகிறது, திருமணத்தில் இவர்களும் கலந்து கொள்கிறார், ஒருவர் கலந்து கொள்கிறார், யாரவர், கணபதி வருகிறார். அது நமது சரித்திரத்தில் வருகிறது, அதை பார்ப்போம். சரி, கதைக்கு போவோமா? புராணத்திற்கு. இவ்விதமாக எல்லாம் முடிவடைந்தது, அவரவர்கள் இருப்பிடத்திற்கு புறப்பட்டார், நானும் புறப்பட்டேன். எல்லோரும் கிளம்புகிறார்கள், எல்லாம் மறைந்தனர். நான் ஏன் மாலவன் மௌனமாக இருந்தார், எதற்கு, என்ன? ஒரு வார்த்தை அவனை கேட்டுவிட வேண்டும். அதாவது எப்போதும் குதூகலமாகவும் ஆனந்தமாகவும் பேசுபவர் திடீரென்று மௌனமானால் இது ஏதோ ஒரு குழப்பம் நடக்கப் போகிறதே என்று நம்முள்ள ஒரு அச்சம் ஏற்படும் அல்லவா? அதே போன்று இவன் மௌனமானால் எனக்கும் பிடிக்காது. காரணம், எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவன் ஒன்று சொல்ல வேண்டும், நான் ஒன்று சொல்ல வேண்டும். அது எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அன்பு. அதனால் நான் மாலவனை சந்தித்தேன். என்ன, நீ சபையில் ஒன்றுமே பேசவில்லை, மௌனமாக இருந்தாய், எதை கேட்டாலும் குதர்க்கமாக பதில் சொல்கிறாய், என்னவாயிற்று உனக்கு? எனக்கு என்ன ஆக வேண்டும்? உனக்கு வேலை என்றால் என்னை அழைப்பாய், இல்லை என்றால் எங்கே கைட்டி விடுவது என்று கைட்டி விடுவாய். இந்த சபையை கூட்ட வேண்டுமா? அதற்கு முன்னால் என்னை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அல்லவா? இதில் கேட்க என்ன இருக்கிறது? சபை தீர்மானம் செய்ய வேண்டும் அல்லவா? நம் ஒப்பந்தம் என்ன? என்ன நமது ஒப்பந்தம்? நான் என்ன கேட்கிறேனோ நீ தர வேண்டும் என்ற ஒப்பந்தம் ஒன்று இருக்கிறது அல்லவா? உன் பெண்ணிற்காகத்தானே நான் அன்று பூமியை தூக்கினேன். ஏய், போய் சொல்லாதே. நீ எதற்காக தூக்கினாய் என்பது உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்திற்கும் தெரியும். சரி, எப்படியாவது வைத்துக்கொள். ஆனால் அதை சாதகப்படுத்தி கொண்டாய் அல்லவா? சரி, இப்போது என்ன உன் பிரச்சனை? முறைப்படி எனக்குத்தானே அந்த பெண் வர வேண்டும்? ஆரம்பம் ஒப்பந்தமே அதுதானே, இவள் என்னிடம் இருந்து வந்து போக வேண்டும் என்று. ஏய், புரிந்து கொண்டு பேசுகிறாயா? இங்கே ஏய், வா, போ, எல்லாம் வரும். புரிந்து கொண்டு பேசுகிறாயா? இவள் பிறவையெல்லாம் எடுக்க வேண்டும், இன்னும் எத்தனை இருக்கிறது? போகட்டும், அவளுடன் நானும் எடுத்து போகிறேன். இந்த உத்ரேஷன் தேவையா? இந்த கிழவன் தேவையா? இவனை எதற்கு? ஒரு ரிஷியிடம் ஒரு பூவை புரிந்து கொள்ளாத ஒருவனிடம் அந்த பூவை கொடுத்தால் என்னவாகும்? ஏதாவது மூளையுடன் யோசிக்கிறீர்களா? இத்தனை பெரிய ரிஷிகள், அங்கே வியாசர், எல்லாம் உட்கார்ந்து பெரிதாக யோசிக்கிறார்கள். என்ன யோசிக்க வேண்டும்? இவளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு 18 பிறவி எடுத்துவிட்டு போகட்டுமே, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் என்ன யோசிப்பது? என்னடா சொல்கிறாள்? என்ன தான் உனது பிரச்சனை? இன்னும் என்னால் பிரச்சனையே புரிந்து கொள்ளவில்லை, முடியவில்லை. இதோ பாரக்கா, நீ செய்வது நன்று அல்ல, எனக்கு பிடிக்கவில்லை. முறையாக எனக்குத்தான் அவள் வேண்டும் என்று அவர் லக்ஷ்மியை பார்க்கிறார். லக்ஷ்மியம், இவர்களிடம் நியாயம் பேசி பிரயோஜனமே இல்லை. எதற்காக நீங்கள் வம்பு பேசுகிறீர்கள்? இவர்கள்தான் தீர்மானம் போட்டு விட்டார்கள் அல்லவா? உனக்கு சக துணைவியாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா? ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? எனக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசத்தை கண்டீர்கள்? நாங்கள் இருவரும் ஒருவர்தானே. ஐயோ, வம்பு! வாயை திறந்தால் இருவரும் நம்மை கொதறிவிடுவார்கள். நரசிம்மாவதாரம் இங்கேயே வந்துவிடும் என்னிடத்தில் என்று நினைத்தேன். அடுத்து வரப்போகிறது, அதற்கு முன்னாலேயே இவர் ஆரம்பித்திடுவார் போல் இருக்கிறதே. அந்த கோபம்தான் இப்போது வருகிறது போல் இருக்கிறது என்று யோசித்தேன். நரசிம்மர் பூந்து விட்டார். என்ன, நரசிம்மர் ஆகிவிடப் போகிறாயா என்ன? சாந்தமாக உரையாடு அக்கா. உன்னிடத்தில் உரையாடி பிரயோஜனம் இல்லை. ஒன்றை நன்றாக தெரியும், என்னவென்றால் உனக்கு சாதகம் என்றால் என்னை தனியாக அழைத்து பேசுவாய், இல்லை என்றால் சபையை கூட்டி அழகாக மற்றவர்களை பேசவிட்டு மௌனமாக இருப்பாய். அக்கா, நீ எனக்கு பெரியவள் அல்லவா? நான் தான் ஒரு சூத்திரதாரி என்றால் என்னையே ஆட்டி வைப்பவள் நீ. இருக்கட்டும், இதில் என்ன தவறை கண்டாய்? லக்ஷ்மி, எனக்கு அவள் அவ்விதமாக கஷ்டப்படுவது பிடிக்கவில்லை. எந்த அவதாரத்திலும் சரி நான் கஷ்டப்படவில்லை. அப்படியா? நீயும் கஷ்டப்படும் நேரம் வரும், புரிந்து கொள்வாய். அதுதான் சீதை ராமன். இது என் வாயால் வந்ததுதான் அங்கும். அப்படியே பட்டாலும் என்னை அவர் கைவிட மாட்டார். இந்த ரிஷிகளை எல்லாம் எதற்கு நம்பி கொடுக்கிறீர்கள்? இது முடிந்த தீர்ப்பம்மா. இங்கே நாம் வாதாடி பிரயோஜனம் இல்லை. நீ வாதாடாதே, நீ எனக்காக எதுவுமே பேசாதே. இவன் இப்படி ஒரு கேள்வி கேட்டான் என்று சபையில் ஏன் நீ சொல்லக்கூடாது? எல்லாவற்றையும் பேசினீர்களே, எத்தனை வார்த்தைகள் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். ஒரு இடத்திலாவது இவன் இப்படி பேசினான், இதில் என்ன செய்யலாம் என்று கேட்டீர்களா? ஐயா பெரியவரே, தவறுதான். இந்த தவறை நானே செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடேண்டா. இது பெரிய தவறாக எடுத்துக்கொள்ளாதே. இல்லை, மன்னிக்க மாட்டேன். இது எனக்கு பாதனை. உனக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பாதை. சரி, என்ன தண்டனை தரப்போகிற? நீயும் கொடுத்து விடு, பெற்றுக்கொள்கிறேன். இதோ பார், உன் மகளே விரும்பி என்னை அழைத்தால்தான் நான் வந்து மணப்பேன். நீயே சொன்னாலும் வரமாட்டேன். ஆனால் நீ நான் தான் அவளுக்கு என்று சொல்லவும் கூடாது. அவளே என்னை அழைக்க வேண்டும், அல்லது அவளே துணை என்ன என்று கேட்க வேண்டும். அவளே அதற்காக ஒரு தண்டனை அனுபவித்து வர வேண்டும். அப்படியே வந்தாலும் அப்படியே மணந்தாலும் அவளை விரைவில் அழைத்து போக மாட்டேன். இயங்க வேண்டும். என்னடா இது? நாம் இருவர் சண்டையில் அவளுக்கேனடா இந்த தண்டனை? அவளை வைத்துதானே நாம் இருவர் சண்டை போடுகிறோம். அந்த ஒப்பந்தம் அன்று அவளை வைத்துதானே செய்தாய்? அதன்படித்தான் நடப்பேன். சரி, இதன் முடிவுதான் என்ன? ஏன், நான் சொல்கிறேன், முடிவு என்ன? தாயை, சட்ட தீர்ப்பின் படி பார்க்கும் பொழுது தங்களுக்கு என்று ஒரு கோயில் வர வேண்டும். தங்கள் நீங்கள்தான் குரு என்ற உலகிற்கு தெரிய வேண்டும். தெரிந்து உங்கள் வேலைகள் முடிந்த பிறகு நாங்கள் வந்து அவளை அழைத்து போகிறோம். நான் வருகிறேன், நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன். எல்லாம் சரியாக முடிப்பீர்களா? ஆம், பார்த்துக் கொள்கிறோம், கவலைப்படாதே. அக்கா, நாம் இப்படித்தான், ஆனால் சேருவோம். இப்போது அறுத்துப்போம், பிறகு சேருவோம், கவலைப்படாது. நாம் இருவரும் ஒரு விதத்தில் பகைவர்கள், ஒரு விதத்தில் சொந்தக்காரர்கள். உன் வேலையை நீ முடித்து விட்டாய், அவ்வளவுதானே? இன்னும் எவ்வளவுதான் அவள் சாபம் யாரிடம்தான் பெறப்போகிறாள்? அக்கா, நான் சபிக்கவில்லை. இந்த சாபத்திற்கு காரணம் நீதான். இப்போதே அழைத்து போயிருப்பேனே. சபையில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அவளை நானே என்ன வேண்டுமோ தீர்ப்பு நான் சொல்லியிருப்பேன். என்னை பேசவிடாமல், சந்தர்ப்பமே தராமல் மனதில் என்னடா நினைக்கிறாய் என்றால், எல்லோரும் ஒப்புக்கொண்ட பிறகு நான் எதை பேச? சட்டென்று அவரவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆமாம், இது முறை, இது நல்லது, இது அது. அப்படி என்றால் அந்த ஒப்பந்தம் நானும் நீயும் தனியாக போட்ட ஒப்பந்தம் தானே? தனியாக போட்ட ஒப்பந்தத்தை ஏன் நீ இந்த சபையில் கூறவில்லை? அந்த தண்டனை தான் இது. சரிடா, அது அவள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், நீ எந்நேரமும் எப்போதும் அவளை கைவிடாமல் பார்த்துக்கொள். எல்லா பிரிவிலும் நீ அவளுக்கு துணை இருக்கிறாய். நீ அவளை பின்தொடருகிறாய், அவளை நீ பார்த்து கொள்கிறாய். இதுவாது செய்வாயா? அவர் லக்ஷ்மியை பார்க்கிறார். லக்ஷ்மி நல்லா செய்வார். அவருக்கு இது பழக்கமானது தான். அதாவது சாதாரணமாக பார்த்தால், அவர் மீது பாசம் வைத்தால் பின்னாடி போவார். கரும்பு தின்ன கூலியா வேண்டும், நீங்களே சொல்லிவிட்டீர், இனி போவார். என்ன சொல்கிறீர்? தர்மண பத்தினி என்றால் இவள்தான் நல்லவள், நன்றாக என்னை புரிந்து வைத்து கொண்டிருக்கிறாள். என்ன லக்ஷ்மி, போகலாமா? நாம் வந்த வேலை முடிந்தது, போகலாம். இருந்தாலும் உங்களை சபையில் சொல்லாததனால் நானும் கொஞ்சம் ஜெகதாதி அம்மாவுடன் விளையாடுவேன். அது பொண்ணிற்கு நீங்கள் தண்டனை கொடுத்தீர்கள், நான் என் கணவருக்கு மரியாதை தராததால் இவர்களுக்கும் நான் தண்டனை தர வேண்டும். எனக்கு என் கணவர் முக்கியம். என்னம்மா சொல்கிறாய், இவ்வளவு முடிந்தது, இன்னும் என்ன உங்களுக்கு குறை? அதை பிறகு சொல்கிறேன், இப்போது சொல்ல மாட்டேன் என்று இருவரும் புறப்பட்டார்கள். ஆஹா, இவள் வேறு எதையோ மனதில் வைத்து போகிறாளே, இன்னும் என்ன பிரச்சனை? உங்கள் குடும்பத்தில் அல்ல, எங்கள் குடும்பத்திலும் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை உங்களால் தீர்வு காண முடியாது, எங்கள் குடும்பத்தின் பிரச்சனை நன்மையை பயக்கும், எல்லோருக்கும் நன்மை தரும். அதுதான் வித்தியாசம். இதற்கடுத்து நான் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யப் போகிறேன். அதற்கு முன்னால் ஆத்மாவை மாற்ற வேண்டும், ஆத்மா எடுத்து வர வேண்டும். பஞ்சபூதத்தால் ஆன தேகம் வருகிறது. தேகம் வந்த பிறகு சொர்ண கமல லக்ஷ்மி என்று பெயர் சூட்டுகிறோம். இவள் அவளை விட சற்று சிறியவள். சரித்திரத்தின்படி நான் சிவம் ஆதிசக்தியிடம் சென்றேன், அங்கே எல்லாம் கண்டு வந்தேன், இவள் பாதபூஜை செய்தாள் என்று இருக்கிறது அல்லவா? அது உண்மைதான். ஆனால் அங்கே செல்லவில்லை, சென்றது சபையில். சப்தரிஷி மண்டலத்தை சபை போட்டு நாங்கள் எல்லாம் பேசி முடிவெடுத்து வந்தது. அதனால் அது அவளுக்கு தெரியக்கூடாது என்பதால் பாதபூஜை செய்து என்னை அமர்த்திவிட்டு, எனது பாதங்களை அமர்த்தி பூஜை செய்கிறாள். நான் இங்கே புறப்பட்டு இத்தனையும் முடித்து மீண்டும் திரும்புகிறேன். புரிந்ததா? கொஞ்சம் அங்கும் இங்கும் சரித்திரத்தில் புராணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவை முடிகிறது. சொன்ன கமலலக்ஷ்மி வருகிறாள். அத்ரி மகரிஷி அவளை ஆசீர்வதித்து, மகளே, பெற்ற ஞானம் அனைத்தும் பெறுவாயாக என்று ஆசீர்வதிக்கிறாள். என்னெல்லாம் நாம் சுயோம் தேவிக்கு அவர் உரைத்தாரோ அனைத்து ஞானங்களும் இவளுக்கும் வந்துவிடுகிறது. வளருகிறாள். உங்களுக்கு மற்றவை எல்லாம் அதில் இருக்கிறது, தெரியும். வளருகிறாள். என்ன வித்தியாசம் என்றால், இவளுக்கு எங்கு எது இருந்தாலும் அந்த வாசனை இவளால் பிரித்து சொல்ல முடியும். பல மலர்கள் இருக்க, இந்த மலர் இந்த வாசனை இந்த இடத்தில் இருக்கும் என்று இடமும் சொல்ல தெரியும். இது இந்த மாதிரி இடத்தில்தான் இது விளையும் என்றும் சொல்ல தெரியும். அதே நேரத்தில் அவளை போன்ற துடுக்காகவோ அல்லது ஆவேசமாகவோ பேச மாட்டாள். பொறுமையானவள், அடுத்து சற்று குள்ளமானவள். அவள் உதாரணத்திற்கு உங்கள் கணக்குப்படி 6 அடி அல்லது 6.5 அடி என்றால் இவள் 5.5, 6 இருப்பாள். சற்று குள்ளமானவள், இவள் பயந்த சுபாவம் உடையவள். பஞ்சபூதத்தால் ஆன தேகம் என்பதால் அந்த பயம் தன்னுள் இருக்கிறது. ஆனால் பயந்த சுபாவத்தை உடையவள். இவளுக்கு ஞானங்கள் போதிக்கப்படுகின்றன. திருமணத்திற்கு நகை தரமாட்டேன் என்று மகாலட்சுமி அங்கே வைத்தார் நமக்கு. அதாவது இந்த சண்டையை அந்த இடத்தில் கொண்டு வந்து காண்பித்தாள். இவளையே பஞ்சபூதத்தால் ஆன தேகத்தால் நீ லக்ஷ்மியை வர்ணித்து பூஜை செய், லக்ஷ்மி உனக்கு வேண்டிய வரனை தருவாள், நான் இதில் தலையிட்டால் நிச்சயம் நடக்காது என்று சொல்ல, எப்படி அம்மா பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டால், நான் அவளுக்கு அந்த விதிமுறைகளை சொல்லி கொடுத்தேன், அதன்படி அவள் லக்ஷ்மிக்கு விரதம் இருந்து பூஜை மேற்கொண்டாள். அதில் லக்ஷ்மி மெய்மறந்து நடந்தவை அனைத்தையும் மறந்து அவளுக்கு ஆசீர்வதித்து, நான் எண்ணியதை விட அழகாக நிறைய லௌகீக நகைகளை போட்டு அவளை சிறப்பாக அலங்கரித்தாள். இதனால் வந்ததுதான் இந்த லக்ஷ்மியின் நோன்பு. அவள் இருந்து அவள் ஆரம்பித்தது உலகத்திற்கு ஒரு நோன்பாக ஆரம்பித்தது. அதே லக்ஷ்மியை நோன்பின் அன்றே வைதேகி மீண்டும் உலகிற்கு தந்திருக்கிறாள். இது ஒரு சிறப்பான அம்சம். இங்கே நகையை கொடுத்தவள் அங்கே அவளை பிரசவம் பார்த்து எடுத்து குழந்தை தன் குழந்தை போன்று எடுத்து வளர்த்து கொடுத்தாள், முத்தமிட்டு கொடுக்கிறாள், பேரும் தானே சூட்டுகிறாள் என்றால் எத்தனை அவளது நோன்பு லக்ஷ்மியை எத்தனை இடத்தில் வர வைத்திருக்கிறது. மீண்டும் திருமாலுடன் அதே சரித்திரத்தில் வந்திருக்கிறார். இப்படியாக இவை இந்த 27 வரும் திருமணத்திற்கு முன்னால் என்னிடம் வந்து முறையிடுகின்றனர். உத்ரேஷ்ட மகரிஷி அழைத்து வருகிறார். தவறு நடந்தது தாயே, இதுதான் என்று. நாங்கள் தான் இதற்கு எல்லா தீர்மானமும் முடித்து விட்டோமே, அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோருமே அவளுடன் பிறப்பில் இருக்கலாம், எப்போது எங்கெங்கே கர்மவசத்தால் வருவீர்களோ வாருங்கள். தாயே, எங்களுக்கு அப்படி என்றால் முக்தியின் நிலைதான் என்ன? நாங்கள் எப்போது போய் சேருவோம்? உங்கள் பிறப்பை புரிந்து கொள்ளும் நேரம் நானே வந்து உரைப்பேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் அவளை போய் அடை வேண்டும். உங்களுக்கு அவள்தான் எல்லாம், உங்கள் அனைவருக்கும் அவளைத்தான் நீங்கள் போய் அடைய வேண்டும். பணி பெண்கள் இருவரும் நிற்கிறார்கள், உங்களுக்கும் அவளேதான், எல்லோருக்கும் இருப்பிடம் அவள்தான், எல்லோருமாக போய் சேர வேண்டும். அது அல்லாது புதிய ஆன்மாக்களும் அவளுக்கு ஆபரணங்களாக போய் சேரும். கலியுகம் உள்ளவரையில், இந்த உலகம் உள்ளவரையில் அவள் ஒரு தேவதையாக திகழ்ந்து அனைவரையும் காப்பாள். நீங்கள் எல்லோரும் அவ்வப்போது அங்காங்கே அவளது அவதாரத்தில் அவளுக்கு துணையாக இருந்துவிட்டு, பிறகு நீங்கள் கடைசியில் அவளுடன் போய் சேர வேண்டும். தாயே, ஜெகன்மாதா என்று ஒரு குரல் கேட்கிறது. பார்க்கிறேன், 27 ஒரு ரிஷி என்னை பார்த்து கேட்கிறார், தாயே ஜெகன்மாதா, இன்று வரையில் நான் யாரையும் எதிர்த்ததில்லை, எதுவும் பேசியதில்லை. தியானம், ஜபம், ஞானம் இவை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னை பொறுத்தவரையில் குருவே உயர்ந்தவர். குருவுக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை. குருவுக்காக நான் சேவை செய்கிறேன், குருவையே அடைகிறேன், குருவின் மூலமே முக்தி அடைகிறேன். எனக்கு இந்த பாக்கியத்தை தாருங்கள். எனக்கு குருவே சிறந்ததாக இருக்க வேண்டும். நான் தேவியை தாயாக எண்ணுகிறேன், உங்களை எப்படி தாயாக எண்ணுகிறேனோ அதே போன்று அவளும் எனக்கு தாய்தான். தாயாக எண்ணி அவளுக்கு சேவை செய்து அவள் விருப்பப்படி நடந்து நான் அந்த குருவிற்கு ஏதாவது ஒரு குருவிற்கு சேவை செய்கிறேன், அதன்படி முக்தியை அடையப் போகிறேன். குரு சேவைதான் எனக்கு தேவை. தாயே, இறைவன் சேவையெல்லாம் பிறகு குருவிற்கு சேவை கால சிறந்த சேவை என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டும். அப்படியா? அப்படியே நடக்கட்டும், உனக்கு விரைவில் முக்தி கிடைக்கும். இவர்களுக்கு இல்லை என்றாலும் நீ விரைவில் முக்தி அடைவாய். சீடர்களே, இதுதான் நமது வைதேகி சரித்திரத்தின் கோவிந்தன் என்பர். அவன் குருவையே தியானித்து குருவிற்காக இருந்தான். இவர்களெல்லாம் செய்த கோலத்தில் அவன் அந்த சாபத்தில் அடிபட்டான். சரி, யார் இந்த கோவிந்தன்? எப்படி இவ்வளவு ஞானத்தை வளர்ந்தது? எப்படி? இவன்தான் அவ்விருவர் பார்வையில் உதித்த ஞான பார்வை. அந்த ஈசனும் திருமாலின் பார்வையில், அதாவது மோகினியின் பார்வையில் உதித்த ஒரு ஞான பார்வை இவன்தான். அந்த ஞான ஒளி தனியாக சொன்னோம் அல்லவா, சந்திரன் என்று. அந்த ஒளி தான் இந்த கோவிந்தன். அவன் விரைவில் முக்தியை அடைந்தான். தாயே, மற்ற அதில் 27 இன்னும் இருவர்கள் சொல்கிறார்கள். தாயே, அவனுக்கு நீ நல்வழி சொல்கிறாய். இந்த உத்ரேஷ்டர் மட்டும் என்ன பெரிய ரிஷி, அவருக்கு மட்டும்தானா அவள் சொந்தமாவாள்? நாங்களெல்லாம் என்னவாம்? அல்லது இந்த ரிஷிகளுக்கு மட்டும் சொந்தம் என்றீர்கள்? அப்படி என்றால் நாங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கும் தான் அவள் மீது ஆசை பாசம் இல்லையா? ஆசை இல்லையா? அப்படியா? அதுவும் நடக்கட்டும், உங்கள் விருப்பப்படியும் நடக்கட்டும் என்றேன். அதுவும் நமது சரித்திரத்தில் வந்திருக்கிறது. ஒன்று மாயி, இன்னொன்று நம் நிஞ்சனின் மினாலோ. பிறகு இருவருமே நமது பத்மினியின் சரித்திரத்தில் முடிகிறார்கள், அங்கே வருகிறார்கள். அதற்கு பிறகு இப்போதும் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இன்னும் முக்தி அடையவில்லை. 27 ஒருவர் மட்டுமே முக்தி அடைந்திருக்கிறார். இருவர், இந்த ஒருவர், மூவரும் அப்படியே தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியே என்றால் அன்று முதல் இன்று வரையா என்று கேட்டால் தெரியாது, உங்களுக்கே தெரியும். உங்கள் மனசாட்சியை கேட்டுக்கொள்ளலாம். யார் மாறியிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இவை பிறப்புகள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவ்விதமாக இவர்களும் இருக்கிறார்கள், புதிய ஆன்மாக்களும் இருக்கின்றன, எல்லாம் இங்கே இருக்கின்றன. இதை தெரிந்து கொள்வோம். இனிதாக உத்ரேஷ்ட மகரிஷிக்கும் சொர்ண கமலலக்ஷ்மிக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து அன்று என்னிடம் வந்தால் நான் ஆசீர்வதித்தேன், என்றும் என்னை நம்பி வராதே. உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் இத்துடன் முடிவடைகிறது. உனக்கு என்ன வாழ்க்கை அமைகிறதோ அந்த வாழ்க்கையை ஏற்று நீ அமைத்துக் கொள்வாய். உன் வாழ்க்கையில் நான் வரமாட்டேன், நீ இங்கே வர முடியாது, சபைக்கு வர முடியாது. ஏனெனில் முன்புவால் பேச முடியாது சொல்லலாம், ஞாபகம் இருக்கு, அந்த ஞானத்தை கொடுத்து இருக்கிறார். அதனால் நீ பேச முடியாது, நீ எதுவும் செய்ய முடியாது. ஒரு ரிஷி பத்தினி எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ இடத்தில் இருக்கத்தான் வேண்டும். நான் தேவதை, நீ ரிஷி பத்தினி, மறந்து விடாது. நான் அனைத்திற்கும் ஜெகன்மாதா, நீ அனைத்து ரிஷி மகள் போல் மகள்தானே அன்று என் சொந்த மகள் அல்ல. வெளியேறலாம். கடிந்திருக்கிறேனா? அல்ல. இதுதானே முறை. அவள் வாழ்க்கையை அவள்தானே இனி நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். அதனால் எதற்கும் என் மகள் ஆசைப்படவில்லை. எத்தனை ரிஷிகள், எத்தனை நண்பர்கள், அவர்கள் 27 வந்து பேசியிருக்கிறார். பெரிய மகரிஷிகள், சப்த ரிஷிகள் வந்து உரையாடியிருக்கிறாள். எதற்கும் அவள் சலித்தவள் அல்ல, எதையும் விரும்பியவள் இல்லை. அப்படியே வாழ்ந்தால் வாழ்க்கை முடிய அவளை எனக்கு சனி பார்வை. மின்தினம் சனி பகவான் என்னிடம் வந்து, தாயே கலியும் தொடங்குகிறது, என் பார்வையும் உங்கள் மீது படப்போகிறது, அதனால் நீங்கள் உங்கள் மகளை அனுப்பிவிட முடிந்தது. நானே என் பார்வையில் என சக்தியில் அவளை அழைத்து போகிறேன், வாருங்கள் போகலாம் என்று அழகாக என்னை கூப்பிடுகிறார். சரி வா போகலாம் என்று வருகிறேன். எனக்கும் என் மகளுக்கும் பிரிவு அன்று ஆரம்பித்தது. அந்த பிரிவு இன்று இந்த சபையில் மாலவன் முன்னாலும் லக்ஷ்மி முன்னாலும் இந்த பிரிவை முடிவடைகிறது. இப்போதுதான் முடிவடைகிறது அந்த பிரிவே. அதுவரையில் பிரிவு, இந்த புராணம் முடியும் பொழுது தான் இதன் பிரிவு முடிவடையும். இந்த புராணம் முடிய வேண்டும் என்றால் எனக்கு ஒரு திருக்கோவில் வர வேண்டும். எனக்கு ஒரு திருக்கோவில் வர வேண்டும் என்றால் அவள் உணர வேண்டும். அவள் உணர வேண்டும் என்றால் மாலவனை மணக்க வேண்டும். இப்படி ஒன்றன் பின் ஒன்றனாக சங்கிலியை போல் இருப்பதால் எதையும் என்னால் முன்னே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். சீடர்களை அவ்வப்போது ஒவ்வொன்றாக சேர்க்கிறார்கள். வியாசர் ஒன்று சொல்கிறார், இவர் ஒன்று சொல்கிறார் என்றெல்லாம் உங்கள் மனதில் எழலாம். வேறு வழி இல்லை. இது இப்படித்தான், எல்லா புராணமும் இப்படித்தான் வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது மட்டுமல்ல, ராமாயணத்தில் என்று இன்று எத்தனை வித்தியாசங்கள் பார்க்கிறீர்கள். உண்மை நடந்த ராமாயணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி ஒவ்வொன்றும் பார்த்தால் அன்று என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. இதை எல்லாம் கோர்வையாக்கி தரத்தான் இத்தனை நாட்கள் எடுத்தோம், 18 வருடங்கள் எடுத்தோம். இந்த சிவோம் தேவியின் புராணத்தை முடிக்க, அதனால் நாம் அவள் நோன்பிருந்து அந்த மாலவனை மணந்ததால் நாமும் மார்கழியில் அவளிடம் நோன்பிருந்து செல்லலாம். காரணம் என்னவென்றால் வழி அதுதானே வைத்திருக்கிறார். எல்லோரும் நாம் நினைப்போம், கணவனை தொழுதால் மனைவி அனுகிரகம் செய்வாள், மனைவியை தொழுதால் கணவன் அனுகிரகம் செய்வான் என்று. இங்கே முக்கியமானது நமக்கு அவள்தான். அவளை தொழுதால் நமது மாலவன் இறங்கி வருவான். ஆனால் அவளோ அந்த மாலவனுக்கு கட்டுப்பட்டவள். இந்த இரண்டும் விளக்குவதுதான் இந்த தனு மாச பூஜை. நான் மாலவனுக்கு கட்டுப்பட்டவள், அவன் சொல்படித்தான் நான் நடப்பேன் என்பதும், அவன் வந்து நான் இவளுக்கு கட்டுப்பட்டவள் கட்டுப்பட்டவன், ஆனால் என்படிதான் அவள் கேட்பாள், என்னை மீறி அவள் நடக்க மாட்டாள். அதனால் இதில் இருவர் பந்தத்தையும் விளக்குவதுதான் இந்த தனு மாதம். இந்த தனு மாதத்தில் நாம் சிவோம் தேவி புராணம் விதிமுறைப்படி அதன் பிரசாதங்கள் வைத்து படித்து நாம் அவளது பாக்கியத்தையும் அருளையும் பெறுவோம். எந்த ஒரு காரியமானாலும் முதலில் சிவோம் தேவி சரித்திரத்தை படிப்போம். ஆனால் இந்த புராணம் மார்கழியில் படிக்கலாம், சித்திரையில் படிக்கலாம். காரணம், பந்தம் சித்ரா பௌர்ணமி ஆகி இந்த பந்தம் நமக்கு இருக்கிறது அல்லவா, சித்திரையில் படிக்கலாம். அடுத்து இன்னும் எங்கே படிக்கலாம்? கிராம தேவதைகள் ஆடியில் படிக்கலாம். அவளது இந்த புராணம் ஆடியில் சித்திரையில் தனு மாதத்தில் இன்னும் ஒரு மாதம் நாம் சேர்க்கலாம். அது எந்த மாதமாக இருக்கலாம்? நமது கார்த்திகை வேண்டாம், கார்த்திகை மார்கழி பக்கத்தில் வந்துவிட்டதே, அதுவும் பக்கத்தில் வருகிறது அல்லவா? எல்லாமே பக்கத்தில் இருக்கும். எதை படிக்க வேண்டும்? இன்னும் ஒரு படிப்பு என்பது 3 மாதங்கள் நான் கொடுத்தேன், நீயாக திருந்தி நீயாக அவள் பாதத்தை அடைய வேண்டும் என்றால் நீயாக ஒரு தினத்தை எடுத்து அந்த தினத்தில் இருந்து 1 மாத காலம் இந்த புராணத்தை நான் படிப்பேன் என்று அதை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். உங்களுக்கு திருந்த வேண்டும் என்றால் திருந்தி அவள் புராணத்தை விதிமுறைப்படி உட்கார்ந்து படித்து நான் நன்மை பெற வேண்டும் என்றால் அதற்கு 1 மாதம் தேவையில்லை, நீங்களே அதை எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் 1 மாதத்தை தீர்மானித்து செய்யலாம். எனக்கு மாலவன் பிடிக்காது, நான் சிவம் தேவி புராணம் தானே சொல்கிறேன் என்றால் நீயாக 1 மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் அவர் கோபிக்க மாட்டார். இதெல்லாம் லௌகீகம், எல்லாம் உங்களுக்குத்தான், யார் யாரை கோபிப்பார் என்பதெல்லாம் அவர் இதில் கோபித்தும் கொள்ள மாட்டார், ஒத்துக்கொள்வார். அதனால் நாமாக 40 நாள் நோன்பு, இதற்கு ஸ்ரீஓம் தேவி புராணத்திற்கு 40 நாள் நோன்பு இருந்து அந்த புராணத்தை நாம் வாய்க்க வேண்டும், வாசித்து நம்மால் முடிந்தது என்ன செய்ய முடியுமோ ஒரு இனிப்பை கொடுத்து முடிந்தால் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம், இல்லையில் பரவாயில்லை. ஆனால் அந்த நோன்பு முடியும் பொழுது 5 நதிகள் எடுத்து வந்து நீராட வேண்டும். நம்மால் போக முடியவில்லை என்றாலும் 5 நதிகள் இன்றைய காலகட்டத்தில் சுலபமாக நம்மை தேடி வந்துவிடும். 5 நதிகளை வைத்து அவளுக்கு முறைப்படி பூஜை செய்து அர்ச்சித்து அவளுக்கு வேண்டியவைகளை கொடுத்து வணங்க வேண்டும். இதுதான் நமது ஸ்ரீஓம் தேவியின் புராணம். சிஷ்யர்களே, இந்த புராணம் முழுவதையும் முடித்து கொடுக்கும் பொறுப்பு நான் 2 பேரிடம் விடுகிறேன். நமது ஆசிரமத்தின் முக்கியமான கீதம்மா என்று சொல்லப்படும் அம்மாவிற்கும் மற்றும் நமது இந்த சரித்திரத்தை உலகிற்கு கொண்டு வர வேண்டும், உலகிற்கு பரப்ப வேண்டும், அவளை உலகிற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரே மூச்சில் இருக்கும் நமது சரிதாவிற்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். 2 வருமாக இந்த புராணமும் சரித்திரமும், சரித்திரம் வேறு புராணம் வேறு, புராணத்தை விதிமுறைப்படி கொண்டு அதை செய்து விரைவில் எல்லோர் கையிலும் புத்தகமாக கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். அது புத்தகத்தை கொடுத்தாலும் இங்கே நான் ஒன்றை விரும்புகிறேன் சொல்லலாம் அல்லவா? என் விருப்பம் என்ன என்று, என் விருப்பம் கதா காலட்சேபம் போன்று நமது சரிதா புத்தகத்தை வைத்து இங்கே ஆரம்பம் முதல் கடைசி வரையில் இந்த இடத்தில் இந்த முறையில் அதை மக்களுக்கு உரைக்க வேண்டும். இந்த கோட்டையில் அது ஒளி வர வேண்டும், அதை நாம் விரும்புகிறோம். அந்த நாம் எல்லோரும் நான் உட்கார்ந்து கேட்பேன், இந்த சரித்திரத்தில் திருத்தம் இருக்கிறதா, என்ன செய்ய வேண்டும் என்று நான் உட்கார்ந்து கேட்பேன். எங்கே அங்கே யமன் இருந்தால் சித்திரகுப்தனோ சித்திரகுப்தன் என்று சொல்வார்கள். அதே போன்று நமது கீதம்மா அவர்கள் அதை சரி செய்து பார்த்து கொண்டு வருவார். இவள் தப்பில்லாமல் சொல்கிறாளான், அதனால் அரங்கேற்றம் முதலில் இங்கு வைத்து கொள்ளலாமா? என்ன சரியா இருவருக்கும்? சபையோர்களுக்கு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இது என் விருப்பத்திற்கு சபையோர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பொறுப்பை விடுகிறேன். விரைவில் நாம் இதை எடுத்து வர வேண்டும். உலகிற்கு ஸ்ரீஓம் தேவி புகழை நாம் எடுத்து வர நேரமும் காலமும் வந்துவிட்டது. இந்த புராணத்துடன் என்னுடைய யாத்திரையும் இந்த பூமியில் உங்களுடன் வாழும் யாத்திரை முடிவடைகிறது. சீடர்களே, மனதளவில் என்னை நினைத்தால் உங்கள் முன்னால் நின்று அனுகிரகிக்கிறேன். ஆனால் வகுப்பெடுப்பேன், இப்படியெல்லாம் உட்கார்ந்து உங்களுடன் உரையாடுவேன் என்று தயவுசெய்து எண்ண வேண்டாம். எனது முடிவு நிர்ணயித்துவிட்டது. நான் சியோம் தேவியின் சரித்திரத்தை முடிக்கிறேன். சீடர்களே, அதே நேரத்தில் நன்றாக தெளிவாக மனதை உறுதியாக வைத்து கொள்ளுங்கள். அவளது சரித்திரமும் முடிகிறது. அவளது சரித்திரமும் முடிகிறது. அவள் நம்மிடம் என்ன கேட்கிறாள்? அன்பு தூய்மை. அன்பும் தூய்மையும் தான் உங்களிடம் கேட்கிறாளே அன்றி எந்த ஒரு பரிசையும் கேட்கவில்லை. தயவு செய்து சீடர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் அவள் எதையுமே கேட்கவில்லை. இந்த தூய்மையான அன்பை செலுத்து. முன்பின் பொய் கூறாதே. மனதில் ஒன்று வைத்து புறத்தில் ஒன்று பேசாதே. ஆதிலும் அவள் வருத்தப்படுவது எதற்காக? ஐயோ, பாவம் செய்கிறாயே, இந்த பாவத்திற்கு தண்டனை அனுபவிக்கப் போகிறாய், உன் பிறவி இத்தோடு முடிப்பாய் என்றால் நீ மேலே மேலே பாவம் செய்து கொண்டு போகிறாய் என்று உங்களுக்காகத்தான் அதுவும் வருந்துகிறார். இனி அந்த வருத்தமும் இருக்காது. உங்களுக்கும் அவளுக்கும் உள்ள தொடர்பு தூரம் போய்விட்டது. அவள் வைகுண்டத்தில் என்றால் நாம் இங்கே இருக்கிறோம். சற்று நன்றாக யோசியுங்கள். இந்த மணித்தடாகம் அழியப் போகிறது என்று சொன்னவுடன் மணித்தடாகத்தில் உள்ள அந்த ஜோதி தற்போதைக்கு வைகுண்டத்திற்கும் அங்கிருந்து கோட்டைக்குமாக வழிவகுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் எந்த இடையூறும் வராமல் முன்னே செல்ல வழிவகுத்து கொண்டு இருக்கிறது. மாலவன் அவளை இதுவரையில் அன்பாகவும் அழகாகவும் அருமையாகவும் வைத்து கொண்டான். என்னிடம் அன்று சண்டையிட்டவன் இன்று அவள் பின்னால் அவளுக்காக என்று வாழ்கிறான். உங்களால் இவை நம்ப முடியவில்லை என்றாலும் உண்மையை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அவளுக்காகவே உண்மை அன்பை செலுத்தி அவளை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான். ஏன், இந்த பீடத்திற்கு ஒரு ஆள் தேவை. இந்த வேலையை முடித்துவிட்டு அவள் புறப்படட்டும். அவள் கையால் தான் இது நடக்க வேண்டும் என்று அவனது விருப்பம். எங்களது அல்ல. இப்போதும் நான் சொல்கிறேன், இது எங்களது அல்ல. என்னை பொறுத்தவரையில் அவள் மக்களுக்கு செய்த பணி முடிந்தது. இனி அவள் தனக்காக வாழ வேண்டுமென்றால் வாழட்டும், புறப்பட வேண்டுமென்றால் புறப்படட்டும். எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் மாலவன் அவள் கையால் தான் இதை நிர்ணயித்த அனைத்தும் செய்த அவள் கையால் இது நிர்ணயிக்க வேண்டும் என்று ஒரு சிறிய கோட்பாட்டுடன் நிற்கிறது இந்த நூல் என்று அறகும் என்று சொல்ல முடியாது. அவள் அன்பாலேயோ அல்லது சமைத்து கொடுத்தோ அவனை மயக்கினால் நான் ஒன்றும் செய்வதற்கில்லை. முடிவு இதுதான். நாம் சிவோம் தேவியின் முழு சரித்திரத்தை இன்று பரிபூரணமாக எல்லோர் முன்னிலையிலும் சப்தரிஷிகள் மற்றும் வியாசர் மற்றும் அனைத்து ஆத்மாக்கள் முன்னிலையிலும் இதை சிவோம் ஆதிசக்தி தேவியின் பூலோக இந்த கோட்டையில் அனைத்தும் சமர்ப்பிக்கிறோம். இனி இதில் எங்காவது சந்தேகங்கள் ஏதாவது சரித்திரத்தில் விட்டு இருந்தால் அதை அவளிடம் சொல்லுங்கள். அவளே அதை தியானித்து எடுத்து வந்து உங்களுக்கு தருவாள். சீடர்களே, இத்தனை காலம் உங்களுடன் நான் இருந்தேன், நீங்கள் என்னுடன் இருந்தீர்கள். நாம் ஒருவருக்கொருவர் அடித்து கொள்வோம், ஒன்றாக இருப்போம். அதை முடித்து கொள்கிறேன். இந்த புராணம் முழுவதும் சொல்ல வேண்டும் எனும் கட்டாயம் வரும்பொழுது இதை நானாக சொல்லக்கூடாது, யாராவது கேட்க வேண்டும், அப்போதுதான் சொல்ல வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருந்தது. அதன்படி என்னை மீண்டும் புராணம் சொல்லு என்று சொன்னதால் இந்த புராணத்தை முழுவதுமாக முடிக்கிறேன். எங்கும் என் மகளை மிகைப்படுத்தவில்லை. அவள் எங்கே எப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் எப்படி வாழ்ந்தாள் என்பதை பார்த்தீர்கள். இவ்வளவும் பார்த்த நாம் இனியும் திறந்தவில்லை என்றால் இதற்கு கதி வேறு ஒன்றும் இல்லை. அவளை விட்டால் நமக்கு கதி ஏதும் இல்லை. உங்களுக்கு அப்படியும் அவள் பாதத்தையோ உங்கள் கர்வம் மேலோங்கினால் எந்த தெய்வமும் முன்னின்று காக்காது. அன்று கொடுத்த சாபத்தின் உறுதியின்படி நீங்கள் பிறப்பு இந்த பூமி அழியும் வரையில் பிறப்புக்கள் எடுத்து இந்த பூமியோடு பூமி அழிவோடு அழிவாக செல்வீர்களே அன்றி வேறு எந்த பலனும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் தூய்மை அன்பு நல்ல பக்தி பாவனை அவளுக்காக வாழ வேண்டும் எனும் ஒரு எண்ணம், தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். அன்பை செலுத்துங்கள். உங்களை அவள் அனுகிரகித்து ஆசீர்வதித்து தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொள்வார். உங்கள் அன்புதான் முக்கியமானது. அந்த அன்பை செலுத்துங்கள். நாம் வாழ்வது எதற்காக, பிறவி எடுத்தது எதற்காக, எல்லாமே வீணாக வேண்டுமா? இந்த பிறப்பும் வீணாக வேண்டும். இன்னும் எத்தனை பொருள் சேர்ப்போம்? இன்னும் எத்தனை காலம் என்னென்ன சேர்ப்போம்? என்ன வாழப்போகிறோம்? எவை நித்தமானது, எவை நித்தமானது? நித்தமானது ஒன்றுதான், அந்த இறை திருவடியை தவிர எவையும் நித்தமில்லை. அந்த இறை திருவடியை அடைய உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுத்தும் கசக்கிறது என்றால் அதை நான் என்ன செய்ய முடியும்? அதனால் சீடர்களை, இனி என்னை சந்திக்க வேண்டும் என்றால் மனதில் சந்தியுங்கள், அல்லது இங்கே கோட்டையில் சந்தியுங்கள், அல்லது அவள் எனக்காக கட்டும் தங்க மாளிகை அதில் வந்து என்னை சந்தியுங்கள். நான் அங்கே அனுகிரகிக்கிறேன். அங்கு நான் தங்கி இருப்பேன். அவளுக்காக, அவள் சொன்ன வாக்குக்காக நிச்சயம் இருப்பேன், தங்கியிருப்பேன், அங்கிருந்து செய்வேன். என்றும் உங்களுடன் தான் இருப்பேன். உங்கள் மனதில் இருக்கிறேன், உங்களுடன் இருப்பேன். ஆனால் இனி எந்த வகுப்பும் நான் எடுக்க முடியாது. இத்துடன் எனது எல்லாம் முடிவடைகிறது. இனி நான் இன்னொரு விதத்தில் உங்களை விட்டு புறப்படுகிறேன். ஆனால் உங்கள் இதயத்தில் குடிகொள்கிறேன். பூஜைகள் மேற்கொள்ளுங்கள். அதனால்தான் பாத பூஜை செய்யட்டுமா என்றார்கள். இந்த ஆத்மாக்கள் இன்று இருப்பவர்களாவது புண்ணியத்தை பெறுங்கள். செய்து நல்ல நிலைமை வர வேண்டும். ஞானத்தை கொடு என்று கேட்டு ஞானத்தை பெறுங்கள். வேறு எதுவும் வேண்டாம். எல்லாம் இருக்கிறது, ஞானம் ஒன்று தான் இல்லை. நாம் அந்த ஞானத்தை பெற வேண்டும். நம்முள் ஒளிந்திருக்கும் அந்த ஒளி விழிக்க வேண்டும். சிவம் தொடங்குங்கள்.